எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று ஒரு புனிதமான நாள். தமது உன்னதமான உயிருக்கு மேலாக தமது தேசத்தின் விடுதலையை அதி உன்னதமானதாக நேசித்து அந்த உயரிய இலட்சியத்திற்காக சாவை தழுவிக்கொண்ட எமது மாவீரர்களை நாம் போற்றி வணங்கும் நன்னாள். எமது மாவீரர்களின் வீரஞ்செறிந்த போராட்ட வாழ்வையும் அவர்களது ஒப்பற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நெஞ்சில் நிறுத்தி நினைவுகூறும் இத்திருநாளில் ஒரு முக்கிய விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 3 தசாப்தங்களாக தொடர்ந்த எமது வீர விடுதலை போராட்டத்தில் எமது மாவீரர்கள் புரிந்த மகத்தான தியாகங்கள் காரணமாக ஒப்பற்ற போரியற் சாதனைகளை நாம் நிலைநாட்டினோம். உலகமே வியக்கும் வகையில் போர் அரங்குகளில் எதிரி படைகளை விரட்டியடித்து வெற்றிகளை ஈட்டினோம். சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்புக்கு ஆளாகியிருந்த எமது தாயக மண்ணின் பெரும்பகுதியை மீட்டெடுத்து அங்கெல்லாம் எமது நிர்வாக ஆட்சி அதிகாரத்தை நிறுவினோம். உலக நாடுகளின் உதவியுடன் கட்டியெழுப்பப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினது ஆயுதப்படைகளுக்கு ஈடாக படை வலு சமநிலையை நிலைநாட்டினோம். தமிழீழ மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தை சர்வதேசமயப்படுத்தி உலகத்தின் கவனத்தை எம்மீது திருப்பினோம். எனினும் எமது மாவீரர் கண்ட இலட்சிய கனவு இன்னும் நிறைவு பெறவில்லை. எமது தாயக மண் இன்னும் முழுமையாக விடுதலை பெறவில்லை. எமது மக்கள் இன்னும் பூரண சுதந்திரம் அடைந்து விடவில்லை. தமிழீழத்தின் தொன்மை வாய்ந்த வரலாற்று புகழ்மிக்க நகரங்களும் பட்டினங்களும் அங்கு வாழ்ந்து வரும் எமது மக்களும் இன்னும் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பு பிடியிலிருந்து விடுபடவில்லை. அவர்கள் திறந்தவழி சிறைச்சாலைகளில் அடைபட்டு நசிபட்டு மிதிபட்டு வாழ்கிறார்கள். தமது சொந்த மண்ணிலிருந்து வேர் அறுபட்டு இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் தாம் பிறந்து வாழ்ந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாது அகதி முகாம்களில் அல்லற்படுகிறார்கள். எமது மக்களின் துயரும் துன்பமும் தொடர்கிறது. தேச விடுதலை என்ற எமது லட்சியம், எமது மாவீரர்கள் கனவு கண்ட அந்த சத்திய லட்சியம் இன்னும் நிறைவு பெறவில்லை. எனது அன்பான மக்களே, தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே என்றுமில்லாதவாறு ஓர் இக்கட்டான சிக்கலான சூழ்நிலையை நாம் இன்று எதிர்கொண்டு நிற்கின்றோம். போருமின்றி, நிலையான சமாதானமுமின்றி, இயல்பு நிலையுமின்றி, இடைக்கால தீர்வுமின்றி, இனப்பிரச்சினைக்கு முடிவுமின்றி நாம் ஓர் அரசியல் வறுமைக்குள் வாழ்ந்து வருகின்றோம். இந்த அரசியல் சூனிய நிலை நீடித்தால் அது எமது இலட்சிய போராட்டத்திற்கு பெரும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பது திண்ணம். 3 தசாப்தங்களாக முடிவின்றி தொடர்ந்த ஆயுத போருக்கு நாம் ஓய்வு கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் அமைதி காத்த இக்கால விரிப்பில் சமாதான வழி மூலமாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண எம்மாலான சகல முயற்சிகளையும் நேர்மையுடனும் உறுதிப்பாட்டுடனும் நாம் மேற்கொண்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நோர்வே நாட்டை நடுநிலையாளராக ஏற்று அந்நாட்டின் அனுசரணையுடன் உலக நாடுகள் சிலவற்றின் தலைநகர்களில் நிகழ்ந்த சமாதான பேச்சுக்களில் எமது விடுதலை இயக்கம் பங்கு பெற்றியது. 6 மாதங்கள் வரை நீடித்த 6 சுற்று பேச்சுக்களும் அர்த்தமற்றதாக பயனற்று போயின. நெருக்கடி நிலையை தணித்து இயல்பு நிலையை தோற்றுவித்து இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடி அமர்த்தவும் அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கவும் போரினால் பேரழிவுக்காலான கட்டுமானங்களை புனர்நிர்மாணம் செய்யவும் நிறுவப்பட்ட உபகுழுக்கள் செயலிழந்து செத்து போயின. இவை ஒருபுறம் இருக்க, ஸ்ரீலங்கா அரசானது எமது விடுதலை இயக்கத்தை ஓரங்கட்டிவிட்டு வாஷிங்டனில் நிகழ்ந்த உதவி வழங்கும் நாடுகளின் மகாநாட்டில் பங்கு பெற்றியது. இதனால் சமநிலை பங்காளி என்ற தகமையில் இருந்து நாம் ஒதுக்கப்பட்டோம். இப்படியான புறநிலையிலேதான் பேச்சுக்களை தற்காலிகமாக இடைநிறுத்த எமது இயக்கம் முடிவெடுத்தது. எமது அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தவே நாம் இந்த முடிவை எடுத்தோம். பேச்சுக்களை ஒரேடியாக முறித்து சமாதான முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட நாம் விரும்பவில்லை. பேச்சுக்களை இடைநிறுத்தம் செய்த இடைவெளியில் ஓர் இடைக்கால நிர்வாக கட்டமைப்புக்கான திட்ட வரைவை முன்வைக்குமாறு ரணில் விக்ரமசிங்காவின் அரசிடம் வேண்டுகோள் விடுத்தோம். நீண்டகால போரினாலே பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு புனர்வாழ்வு பெற்றுக் கொடுக்கவும், சிதைந்து போன தமிழர் தேசத்தை மீள நிர்மாணம் செய்யவும் கணிசமான அதிகாரத்துடன் ஓர் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தினோம். ஒன்றுக்கு பின் ஒன்றாக ரணிலின் அரசு முன்வைத்த இடைக்கால நிர்வாகம் பற்றிய மூன்று வரைவுகளும் எமக்கு திருப்தியை அளிக்கவில்லை. மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் நிர்வாக வலுவற்றதாக இத்திட்ட வரைவுகள் அமைய பெற்றதால் எம்மால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறுதியில் ஓர் இடைக்கால நிர்வாக திட்ட வரைவை நாம தயாரித்து கொடுக்க முடிவெடுத்தோம். பல மட்டங்களிலே தமிழீழ மக்களின் கருத்தை பெற்று வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் அரசியல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், அரசியலமைப்பு நிபுணர்கள் ஆகியோரின் கலந்தாலோசனையுடன் ஓர் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை தயாரித்தோம். இத்திட்டம் புதுமையானது, நடைமுறை சாத்தியமானது, எமது மக்களின் அவசரமான வானிலை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இதன் கட்டமைப்பு நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் மேல்குடியமர்வு, புனர்வாழ்வு, புனரமைப்பு, அபிவிருத்தி ஆகிய பணிகளை தாமதமின்றி செயல்திறனுடன் நிறைவு செய்ய வழிவகுக்கும் உருப்படியான அதிகாரங்களை கொண்டதாக இத்திட்டம் அமைய பெற்றது. இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி நாம் ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்திடம் சமர்ப்பித்ததுடன் ஊடகங்கள் வாயிலாக பொதுசன அரங்கிலும் பகிரங்கப்படுத்தினோம். சர்வதேச நாடுகள் பல எமது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை வரவேற்க தவறவில்லை. நீண்ட காலத்தின் பின்பு முதல் தடவையாக விடுதலை புலிகள் தமது அரசியல் சிந்தனைகளை தெளிவாகவும் விரிவாகவும் எழுத்தில் வடித்திருக்கிறார்கள் என இந்நாடுகள் திருப்தி தெரிவித்தன. நாம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கம் நிராகரிக்கவில்லை. தாம் சமர்ப்பித்த வரைவுகளை பார்க்கிலும் எமது திட்டம் வித்தியாசமானது என்று குறிப்பிட்ட அரசாங்கம் எமது யோசனைகளின் அடிப்படையில் பேச்சுக்களை ஆரம்பிக்க இணங்கியது. ஆனால் அதே சமயம் எமது இடைக்கால நிர்வாக திட்டத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அது தமிழீழ தனியரசுக்கு இடப்பட்ட அத்திவாரம் என கண்டித்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவியும் ஜனாதிபதியுமான சந்திரிகா குமாரதுங்கா ஒருபடி மேலே சென்று அதிரடி நடவடிக்கை எடுத்தார். எமது இடைக்கால நிர்வாக திட்டம் அறிவிக்கப்பட்ட நான்காவது நாளே சந்திரிகா அம்மையார் மேற்கொண்ட திடீர் நடவடிக்கை தென்னிலங்கை அரசியலை பெரும் நெருக்கடிக்குள்ளே தள்ளியது.